நம்ம புத்தாய நாங்கள் இன்று பார்க்க போவது புத்த பகவானின் உன்னதமான ஒரு குணத்தை பற்றி. நாம் இதுவரை பார்த்தோம் புத்த பகவானின் அரஹங் சம்மா சம்புத்த வித்யாச்சரண சம்பன்ன சுகத்த லோகவிது அனுத்தரோ புருஷ தம்ம சாரதி சத்தா தேவ மனுசானம். இன்று நாங்கள் பார்க்க போவது புத்த எனும் குணத்தை. நாம் புத்தர் புத்தர் என்று அழைப்பது எந்த குணத்தை என்று நாம் இன்று பார்ப்போம். புத்த என்று கூறப்படுவது புத்த பகவானால் மிகவும் கடினமான முறையில் உயிர்த்துணரப்பட்ட அந்த தர்மத்தை இவ்வுலகத்தோரைக்கு எடுத்து கூறும் அளவிற்கு, கருணையோடு எடுத்து கூறும் அளவிற்கு மகா கருணை கொண்டவர் என்று பொருள்படும். இதுவே புத்த என்பதற்கு பொருளாகும். உண்மையில் புத்த என்ற நிலையை எல்லாராலும் அடைய முடியாது. இந்த புத்த என்ற நிலையை அடைய அளப்பரிய எண்ணிலடங்காத புண்ணியம் வேண்டும். புத்த பகவான் இந்த பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியில் பல்வேறுபட்ட காலங்கள் இந்த உன்னதமான ஒரே ஒரு நோக்கத்திற்கு, புத்த என்ற நிலையை அடைவதற்காக பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்தார். அதே போல் பல்வேறுபட்ட தானங்களை அளித்தார். தமது கண்களை, தமது இரத்தத்தை, தமது தசையை, தமது சிரசை என்று எண்ணில் அடங்காத தானங்களை அவர் வழங்கியுள்ளார். இந்த பூமி அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அவர் தானங்களை வழங்கியுள்ளார். அவர் தமது உயிர்களை தியாகம் செய்துள்ளார் இந்த ஒரே ஒரு நோக்கமான புத்த என்ற நிலையை அடைவதற்காக. பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்து தான் அவர் அந்த நிலையை அடைந்தார். அவர் இப்பிறவில், அதாவது சித்தார்த்த என்ற பிறவியில் கூட அவர் 6 வருடங்கள் சொல்லொன்னா துயரங்களை அனுபவித்தார். அவர் தமது உடலை எவ்வாறு ஒரு மனிதனால் வருத்த முடியுமோ அதற்கு மேலும் அவர் தமது உடலை வருத்தினார். இவர் பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்து, பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவித்து, பல்வேறுபட்ட முறையான துயரங்களை அனுபவித்து அவர் உன்னதமான சம்மா சம்புத்த நிலையை அடைந்தார். இவ்வாறு பல்வேறுபட்ட துன்பங்களை அனுபவித்து அந்த நிலையை அடைந்த புத்த பகவான் இவ்வுலகத்தினரை பார்த்து மிகவும் கருணை கொண்ட உள்ளமாக தமது தர்மத்தை போதித்தார். அவரை இந்த உலகத்தினோர் தீய வார்த்தைகளால் தூற்றினார்கள். வசல எனும் ஒரு சூஸ்திரம் இருக்கிறது. அந்த வசல சூஸ்திரத்துல புத்த பகவானை ஒருவர் கேவலமானவனே என்று கூட பேசியிருக்கிறார். இவ்வாறு பல்வேறுபட்ட இன்னல்களையும் பல்வேறுபட்ட இகழ்ச்சிகளையும் தாங்கிய வண்ணம் அவர் தமது தர்மத்தை போதித்தார். புத்த காலத்தில், அதாவது இன்றைய இந்தியாவில் கூட இருக்கிறது, அது புத்த காலத்தில் மிகவும் மேலோங்கி இருந்தது. அதுதான் குலம், ஜாதி. இந்த குலம் வந்து தீண்டத்தகாதவர்கள் என்ற சூஸ்திரம் வந்து இருந்தது. அது இன்றளவிலும் இந்தியாவில் இருக்கிறது. புத்த பகவானின் காலத்தில் அந்த மக்களை பார்த்தால், உயர்ந்த குலத்தோர் பார்த்தால் அவரை கொல்ல வேண்டும் என்ற ஒரு நீதி இருந்தது. அந்த காலத்தில் புத்த பகவான் ஒரு நாள் ஒரு வழியாக செல்ல நேர்ந்தது. அந்த கிராமத்தில் வந்து, கிராமம் வந்து பிராக்மண கிராமம் ஒன்று, அந்தணர்கள் வாழும் ஒரு கிராமம். அந்த அந்தணர்களின் மலசல கூடங்களில் இருக்கும் மலத்தை எடுத்து செல்வது தான் அந்த காலத்தில் சூஸ்திரர்களின் தொழிலாக இருந்தது. மலத்தை எடுத்து செல்வது. இவ்வாறு அந்த சூத்திர குலத்தில் ஒருவர் இருந்தார். அவருடைய பெயர் வந்து சுனீத. அவர் எந்த நாளும் இந்த மலத்தை அவர் தோளில் சுமந்து கொண்டு செல்வார். செல்லும் போது அவர் கையில், மற்ற கையில் மணி ஒன்றை அடித்துக் கொண்டு செல்வார். மணி அடிப்பதற்கான காரணம், அவர் வருவதற்கான ஒரு சமிக்ஞை. அவர் வரும்போது ஏனையோர் அந்த பாதையிலிருந்து விலகி செல்வார்கள். அப்போது அதை அவர் எடுத்து செல்வது அந்தணர்களின் மலத்தை. ஆனால் அந்தணர்கள் அவரை காணக்கூடாது, கண்டால் அவரை கொல்ல வேண்டும் என்ற நியதி. இவ்வாறு இருக்கும் போது அவர் ஒரு நாள் வலமை போல அதே தொழிலை செய்து கொண்டு அந்த மலத்தை தமது தோளிலே சுமந்து கொண்டு வருகிறார். வரும்போது புத்த பகவான் அந்த வழியாக வர நேர்ந்தது. இவர் தூரத்திலே பார்க்கிறார், நெருப்பை போன்று ஒரு பிரகாசம் தெரிகிறது. புத்த பகவானை காண்கிறார். புத்த பகவான் உண்மையில் அவர் இல்லற வாழ்வில் வாழும் போது அவர் உயர் குலத்தில் பிறந்தவர். இவர் நினைக்கிறார், இன்றோடு என் கதை முடிந்து விட்டது, இன்று என்னை கொன்றே விடுவார்கள், நான் விரைவாக ஒளிய வேண்டும் என்று சொல்லி கழிவகற்றும் ஒரு கான் ஒன்று இருக்கிறது, அந்த கானில் சென்று வர ஒளிந்து கொள்கிறார். புத்த பகவான் தூரத்தை இதை அவதானித்து விட்டார். இவர் அந்த மலத்தை எடுத்துக்கொண்டு காணில ஒளிந்து மெதுவாக தலையை தூக்கி பார்க்கிறார். இவர்கள் சென்று விட்டார்களா என்று பார்க்கும் போது இவர் கண்களுக்கு தெரிகிறது தாமரை இதழ் போன்ற அந்த திருவடைகள் தம்மை நோக்கி நிற்பது. இவர் நடுங்கிவிட்டார். இவர் கண்களில் கண்ணீர் மல்கியது. இவர் நினைத்தார், இன்று எனது இறப்பு தான் என்று. ஆனால் புத்த பகவான் சொல்கிறார், புண்ணியமிகு சுனீத என்று மிகவும் அன்போடு அழைக்கிறார். இதனை கேட்டவுடன் அந்த சுனீத கண்ணீர் மல்கினார். புத்த பகவான் அந்த சுனீத என்ற அந்த சூஸ்திரனை துறவியாக்கினார். அவர் வெகு விரைவிலே அழகான் நிலை என்ற உன்னதமான நிலையும் அடைகிறார். புத்த பகவான் ஒருபோதும் ஒரு குலத்திற்காகவோ, ஒரு கோத்திரத்திற்காகவோ, ஒரு இனத்திற்காகவோ, மதத்திற்காகவோ அல்லது குறிப்பிட்ட சில மக்களுக்காகவோ தமது தர்மத்தை போதிக்கவில்லை. அவர் மனிதர்களுக்காக தர்மத்தை போதித்தார். அது எப்பேற்பட்ட குலங்களுக்கும் இனங்களுக்கும் வரையறுக்கப்பட்ட ஒரு விடயம் அல்ல. புத்த பகவான் இதனை பகாராத எனும் சூஸ்திரத்துல எடுத்து காட்டார். இந்த கடலில் பெரிய சமுத்திரத்தில் வந்து அச்சிரவத்தை, கங்கை, யமுனை, காவேரி என்று பல்வேறுபட்ட நதிகளில் நீர் வந்து சேர்கிறது. அது சேர்ந்தவுடன் இந்த நீர் இந்த நதியினுடையது என்று பிரித்து காட்ட முடியாது. அதே போல்தான் புத்த சாசனத்தில் பல்வேறுபட்ட இனங்களிலும் மதங்களிலும் இருந்த மக்கள் வந்து சேர்கிறார்கள். அந்த மக்கள் பௌத்தர்களான பிறகு அவர்கள் இவ்வினத்தவர் என்று எடுத்து கூற முடியாது. அவர்கள் சாக்கிய புத்திர சிரமண, அதாவது புத்த பகவானின் பிக்கு துறவிகள் என்று மாத்திரமே கூற முடியும் என்று புத்த பகவான் ஓரிடத்தில் அந்த பகாராத சூஸ்திரத்துல எடுத்து காட்டுறார். புத்த பகவான் இந்த அளப்பரிய கருணை தான் அவருடைய அந்த குணத்தின் முக்கியமான குணமாகும். புத்த பகவானின் புத்த எனும் குணத்தின் பொருள்படுவது அவரால் உயிர்த்துணரப்பட்ட அந்த ஞானத்தை உலகத்தோர்க்கு கருணையோடு எடுத்து காட்டியது என்பதாகும். இன்று இதுவரைக்கும் நாங்கள் 8 குணங்களை பார்த்தோம். இறுதியாக நாளை நாம் 9வது குணமான பகவா என்ற குணத்தோடு சந்திப்போம். அதுவரை எம் அனைவருக்கும் நமோ புத்த.